ஜூன் 2011 தென்றல் இதழில் முன்னோடி பகுதியில் கா அப்பாத்துறை அவர்களை பற்றி பாசு ரமணன் அவர்கள் எழுதியுள்ள ஒரு கட்டுரை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். தமிழுக்கு வளம் சேர்த்த தமிழறிஞர்களில் தமிழையும் தமிழர் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் மிக நுணுக்கமாக ஆய்ந்து காத்திரமான பல நூல்களை தந்து தமிழ் வளர உழைத்தவர் கா அப்பாத்துறையார். இவர் குமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழி என்னும் சிற்றூரில் காசிநாத பிள்ளை முத்துலக்குமி அம்மாள் தம்பதிக்கு ஜூன் 24, 1907 மகனாக பிறந்தார். இயற்பெயர் நல்லசிவம். தொடக்க கல்வியை ஆரல்வாய் மொழியிலும் பள்ளிக்கல்வியை நாகர்கோவிலும் பயின்ற பின் திருவனந்தபுரத்தில் பட்டப்படிப்பை முடித்தார். தமிழ் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் நல்ல புலமை மிக்கவராக திகழ்ந்த இவர் 1927 ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். பின் சென்னை வந்த அப்பாத்துறையார் திராவிடன் ஜஸ்டிஸ் போன்ற இதழ்களில் சில மாதங்கள் பணியாற்றினார். பச்சையப்பன் கல்லூரியில் தற்காலிக பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இவர் தமக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களில் இந்தியா, பாரத தேவி, லோகோபகாரி போன்ற இதழ்களில் கட்டுரைகளும் பாடல்களும் எழுதினார். ஆனாலும் நிரந்தரமான பணி சென்னையில் அமையாத காரணத்தால் காரைக்குடி சென்றார். குமரன் இதழின் ஆசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார். அதீத சுதந்திர மனப்பான்மை கொண்ட அப்பாத்துறையார் ஒரே இடத்தில் பணிபுரியவில்லை. தேனி போல பல இடங்களிலும் பறந்து திரிந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டார். ஏற்கனவே ஹிந்தியை நன்கு பயின்று அதில் விசாரத் பட்டம் பெற்றிருந்த இவர் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல இடங்களில் ஹிந்தி பரப்புநராக பணியாற்றினார். தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் தனி வழியில் பயின்று தமிழில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் எல்டி பட்டம் பெற்றார். 1937 முதல் 1939 வரை திருநெல்வேலி இந்து கல்லூரியில் ஹிந்தி பண்டிதராக பணி. இக்காலகட்டத்தில் நாச்சியாருடன் இவருக்கு திருமணம் நிகழ்ந்தது. 2 ஆண்டுகளில் நாச்சியார் மறைய அப்பாத்துறையின் வாழ்வில் சோகம் சூழ்ந்தது. தொடர்ந்து தந்தையும் மறைந்தார். அக்காலகட்டத்தில் கட்டாய ஹிந்தி கல்வி நிறுத்தப்படவே பணியை இழந்தார். ஆனாலும் மனம் தளராமல் இலக்கியத்திலும் பல்வேறு மொழிகள் கற்பதிலும் கவனத்தை செலுத்தினார். இக்காலத்தில் பன்மொழி புலவர் என்று அவர் போற்றப்பட்டமைக்கு இக்காலகட்டமே அடிப்படையாக அமைந்தது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், பிராகிருதம், மலையாளம் தவிர ஆப்பிரிக்க, கிரேக்க, ஜப்பான் மொழிகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட மொழிகளை கற்று அறிந்தவராக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இந்நிலையில் அமராவதி புதூர் குருகுல பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணியாற்றும் வாய்ப்பு வந்தது. அப்போது அவரிடம் மாணவராக பயின்றவர்தான் கவிஞர் கண்ணதாசன். சில காலம் கோணாப்பட்டு சரஸ்வதி உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிந்த அப்பாத்துறையார் பின் சென்னைக்கு சென்றார். லிபரேட்டர், விடுதலை போன்ற இதழ்களில் சில காலம் பணியாற்றினார். மத்திய அரசின் செய்தி தொடர்பு துறையிலும் பணி செய்தார். ஆனால் அக்காலகட்டத்தில் அவர் எழுதிய இந்தியாவின் மொழி சிக்கல் எனும் நூலால் பதவி இழக்க நேரிட்டது. தொடர்ந்து சில காலம் அவர் பணியில் இல்லை என்றாலும் வரலாற்று ஆய்விலும் மொழியியலிலும் தனது கவனத்தை செலுத்தினார். முயன்று உழைத்து 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினார். வரலாற்று ஆய்வில் அவரது முதல் நூலான குமரிக்கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு அக்காலத்தில் தான் வெளியானது. அந்நூல் அவருக்கு மிகுந்த புகழை தேடி கொடுத்தது. உணர்ச்சிகளை விட உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திறம்பட ஆய்வு செய்து அவர் நூல்களை வெளியிட்டார். அவற்றுக்கு பாராட்டு கிடைத்த அதே அளவுக்கு எதிர்ப்பும் விளைந்தது. என்றாலும் அப்பாத்துறையார் அவற்றை கருத்தில் கொள்ளவில்லை. தமது ஆய்வு பணிகளை தொடர்ந்தார். தென்னாட்டு போர்க்களங்கள் எனும் ஆய்வு நூல் அவரது திறமைக்கு சான்றாகியது. அந்நூல் குறித்து அண்ணா, இந்நூல் என்னை மிகவும் கவர்ந்த நூல். இதை எழுத அவர் எத்தனை 1000 ஏடுகளை தேடி பார்த்திருக்க வேண்டும், எத்தனை 1000 கவிதைகள், இலக்கியங்களை திரட்டி பார்த்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி வியந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அப்பாத்துறையார் திராவிட சிந்தனை கொண்டவர். ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராக இருந்தார். அதே சமயம் ஆன்மீகத்தின் பெயரால் விளங்கி கொண்டிருந்த மூட நம்பிக்கைகளை சாடினார். தேசியத்துடன் இணைந்த திராவிட சிந்தனை அவருடையது. ஆரம்ப காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் கொண்டு அதற்கான பணிகளில் ஈடுபட்டார். இது பற்றி அவர், நாட்டு விடுதலை இயக்கத்தில் என் முதல் உணர்வுகள் பிரம்மஞான சபை இயக்கத்தையும், கப்பலோட்டிய தமிழன் வாவுசி, லாலா லஜபதி ராய், லோகமானிய பால கங்காதர திலகர் ஆகியோரின் தீவிர தேசிய இயக்கத்தையும் சார்ந்தவை என்கிறார். பெரியார், கவிமணி போன்றோருடன் நல்ல அன்பும் நட்பும் கொண்டிருந்தார். பாரதியின் மீது மிகுந்த பற்றும் மதிப்பும் கொண்டவர். அவரை உலக கவிஞராக கருதினார். பாரதிதாசனுடன் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தார். அப்பாத்துறையாரின் தமிழ் வாழ்க என்ற நூலையே பாரதிதாசன் தமிழ் இயக்கம் என்ற கவிதை நூலாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் ஹிந்தி மொழி ஆசிரியராக இருந்த போதும் ஹிந்தி பாடம் கட்டாயமாக்கப்பட்ட போது நாடெங்கும் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். குறிப்பாக 1948 பெரியார் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தனது 2வது மனைவி அலமேலுவுடன் கலந்து கொண்டார். ஆனாலும் பெரியார் தமிழை ஒரு பயன்பாட்டு கருவி என்பதை தாண்டி உணர்வோடு நோக்கும் கொள்கையற்றவராயிருந்ததால் அவரை விட்டு விலகினார். அண்ணாதுரையுடன் இணைந்து திராவிட தமிழ் பணி ஆற்றத் தொடங்கினார். கிட்டத்தட்ட 170 மேற்பட்ட நூல்களை அப்பாத்துறையார் எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஆராய்ச்சி நூல்களான சென்னை நகர வரலாறு, கொங்கு தமிழக வரலாறு சரித்திரம் பேசுகிறது, ஐநா வரலாறு போன்றவை குறிப்பிடத்தகுந்தவை. ஆய்வு நூல்களை தவிர பெஞ்சமின் பிராங்க்லின், ஐன்ஸ்டீன், பெர்னார்ட் ஷா, சர்ச்சில், டேவிட் லிவிங்ஸ்டன், கிருஷ்ணதேவராய, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ஓவியர் ரவிவர்மா, அரியநாத முதலியார், ஹைதர் அலி உட்பட பலரது வாழ்க்கை வரலாறுகளை எழுதியிருக்கிறார். மேலும் பிசிராந்தையார், கோவூர் கிழார், ஔவையார், சாத்தனார் போன்றவர்களை பற்றியும், ஆங்கில புலவர் வரலாறு, சங்ககால புலவர் வரலாறு போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். சாணக்கியர், சந்திரகுப்த மௌரியர், அலெக்சாண்டர் போன்றோர் வாழ்க்கை பற்றிய நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். அப்பாத்துரையார் பல மொழிகள் கற்று தமிழ் மொழி மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார். ஆனால் மொழிவெறியர் அல்லர். பிற மொழிகளை விட தமிழ் மொழி மிக உயர்ந்தது என்ற எண்ணம் கொண்டிருந்தார். உலகின் பிற மொழிகளோடு தமிழை ஒப்பிட்டு அதன் சிறப்பை தமது ஆய்வுகள் மூலம் மெய்ப்பித்தார். உலக இலக்கியங்கள் என்ற நூலில் ரஷ்யா, உருது, பாரசீகம், பிரெஞ்சு, சீனம், ஜெர்மனி, வடமொழி, கிரேக்கம், தெலுங்கு, கன்னடம் என 10 மொழிகளின் இலக்கியங்களை அவர் ஆராய்ந்துள்ளார். தமிழ் செம்மொழிக்கான தகுதி உடையது என்பதை உலகின் பல மொழிகளோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து எடுத்துரைத்துள்ளார். சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன், பாரசீகம், அரபு போன்ற ஏனைய செம்மொழிகள் போன்றே உயர்தனி செம்மொழி தமிழ் என்பது அவர் தம் ஆய்வின் முடிவு. தமிழர் மொழி, இனம், நாகரிகம், பண்பாடு பற்றி தெளிதின் ஆராய்ந்து தமிழும் தமிழர் இனமுமே உலக மொழிகளுக்கும் மனித இனத்திற்கும் முன்னோடி என்னும் கோட்பாட்டை முன்வைத்தார். அறிஞர் அண்ணா இவரை பற்றி, அவர் தமிழின் மூலத்தையே ஆராய முனைந்தவர். தமிழ் இனத்தின் வரலாற்றை துருவி துருவி ஆராய்வதன் மூலம் தமிழ் இனத்துக்கும் மற்ற இனத்துக்கும் இடையே பகைமூட்ட அல்ல, தோழ்மையை ஏற்படுத்த நட்பணி செய்திருக்கிறார் என்கிறார். மொழிபெயர்ப்பு கலையிலும் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். கார்ல் மார்க்ஸின் மூலதனம் நூலை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் அப்பாத்துரையார் தான். அதுபோல கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் முன்னரையே தமிழில் பெயர்த்துள்ளார். அது தவிர கிட்டத்தட்ட 62 நூல்களை பிற மொழிகளிலிருந்து தமிழில் பெயர்த்துள்ளார். உலகத்தின் முதல் நாவல் என்ற பெருமையுடைய டாக் ஆஃப் ஜென்ஜி என்ற ஜப்பானிய நாவலை தமிழில் பெயர்த்துள்ளார். அதனை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது. அது தவிர நாடகம், சிறுகதை, அரசியல் என பல மொழிகளிலிருந்து காத்திரமான பல படைப்புகளை தமிழில் பெயர்த்து தந்திருக்கிறார். வி. கனகசபை பிள்ளை ஆங்கிலத்தில் எழுதிய தி டமில்ஸ் 1800 என்ற அரிய ஆய்வு நூலை தமிழில் 1800 முற்பட்ட தமிழகம் என்ற தலைப்பில் தந்துள்ளார். இது குறிப்பிடத்தக்கதொரு சாதனை நூலாகும். குமரிக்கண்டம் பற்றிய தனது ஆய்வு நூலில் அப்பாத்துரையார் இந்திய உலக அமைப்புடன் ஒப்பிட்டு நோக்கினால் ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதி இந்துமாக்கடல், தெற்கு ஆசியா, பசிபிக் கடலின் தென்பகுதி, ஆஸ்திரேலியா, இத்தனையும் இளமெரியா கண்டம் உள்ளடக்கி இருந்தது என்று கூறும் செய்தி சிந்திக்க வைப்பதாகும். அப்பாத்துரையார் குறளின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். குறள் பற்றி ஆய்ந்து பல்வேறு விளக்கங்கள் அளித்துள்ளார். திருக்குறள் மணி விளக்க உரை என்ற தலைப்பில் அவர் எழுதிய நூல் 6 வெளியிடப்பட்டு அவரது புகழை பறைசாற்றியது. திருக்குறள் உரைக்கெனவே முப்பால் ஒளி என்ற இதழை 6 தொடர்ந்து நடத்தினார். குறளை உலகின் பிற நூல்களோடு ஒப்பிட்டு ஆய்ந்திருப்பது அவரது பல்சார் திறமையை காட்டும். குறிப்பாக கடவுள் வாழ்த்தை பற்றி அவர் செய்திருக்கும் ஆய்வுகள் குறிப்பிடத்தக்கன. முதல் குறளில் வரும் ஆதி பகவன் என்ற சொல்லை குறித்து சிலர் அது பகுத்தறிவை குறிக்கும் என்றும், பகலவன் என்பதன் திரிபு என்றும் கூறி வந்தனர். அது பற்றி முழுமையாக ஆய்ந்த அப்பாத்துரையார், உண்மையில் பகவன் என்ற சொல் கடவுட்கருத்தை விளக்கிய உலக ஆசான், கடவுள் பண்புகளை கொண்ட முதல்வன் என்ற பொருளிலேயே வழங்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருத பொருள் இதை சுட்டி காட்டுகிறது. சமஸ்கிருத உரையாசிரியர்கள் பகவன் என்பதற்கு கல்யாண குணங்களை உடையவன், அதாவது நற்குண கடவுள் என்றே பொருள் கூறினர். திருவள்ளுவரின் அறவாழி அந்தணன் இதை நினைவூட்ட வல்லது என்கிறார். 1959 முதல் 1965 இவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலம் தமிழ் அகராதியின் துணை ஆசிரியர் பொறுப்பை ஏற்று அதை செவ்வனே நிறைவேற்றினார். அதற்கு முன்னாக தமிழ் ஆங்கில அகராதியை பல்லாண்டுகள் ஆய்ந்து அதனை கழக வெளியீடாக தந்துள்ளார். இன்றும் பரவலாக புழக்கத்தில் உள்ள உண்மையான பல கருத்துக்கள் கொண்ட அகராதி அது. மேலும் 1975-1979 தமிழக வரலாற்று குழு உறுப்பினராகவும் அப்பாத்துரையார் திறம்பட பணியாற்றி உள்ளார். கண்ணதாசன் தான் நடத்திய தென்றல் இதழில் தனது ஆசான் அப்பாத்துரையாரை தொடர்ந்து எழுதச் செய்திருக்கிறார். அடிக்கடி அவரது இல்லத்திற்கு சென்று உரையாடியிருக்கிறார். கட்டுரை ஒன்றில் கண்ணதாசன் தன் ஆசிரியர் அப்பாத்துரையாரின் அன்பு, கண்டிப்பு, மனிதநேயம், அறிவு, திறமை ஆகியவற்றை பற்றி வியந்து போற்றியுள்ளார். எழுத்தாளர் புதுமைப்பித்தன் அப்பாத்துரையின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு திறம் படைத்த அப்பாத்துறையாரை பதிப்பு செம்மல் சாமியப்பன், சிறந்த சிந்தனையாளர் பகைவர், அச்சுறும்படி சொல்லும்புகளை வீசும் சொற்பொழிவாளர், மொழிபெயர்ப்பாளர், கனிந்து முதிர்ந்து பழுத்த பேரறிவாளர் என்று பாராட்டியுள்ளார். பட்டம், பதவி, புகழ், செல்வம் என எதையும் எதிர்பாராது தமிழுக்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த அப்பாத்துறையாருக்கு பிற்காலத்தில் பார்வை குறைவு ஏற்பட்டது. அப்போதும் கூட அதற்காக வருந்தாமல், தன்னால் நூல்கள் எழுத இயலவில்லையே, தமிழ் வளர்ச்சி பணியில் ஈடுபட முடியவில்லையே என்று எண்ணியே அவர் வருந்தினார். May 26, 1989 அன்று அப்பாத்துறையார் காலமானார். எழுத்து, பேச்சு, கலை, சொற்பொழிவு, வரலாறு, பத்திரிகையியல், வரலாற்றியல், ஆராய்ச்சி என பல துறைகளிலும் சான்றாண்மை பெற்று விளங்கிய கா அப்பாத்துறையார் தமிழர்கள் நெஞ்சில் என்றும் முன்னோடியாய் நிலைத்து நிற்கிறார். இன்றும் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்களுக்கு அவரது நூல்கள் சிறந்த வழிகாட்டியாய் அமைந்து உதவி வருகின்றன. தகவல் உதவி பன்மொழி புலவர் கா அப்பாத்துறை, சாகித்ய அகாதமி, வெளியீடு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.